மனிதனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 26.
உரை குறிப்பு: நினைத்தலும் செய்தலோடு ஒக்கும் ஆகலின் செயின் என்றார்.
குரல் என்ன?
கெடுவல் யான் என்பது அறிக, தன் நெஞ்சம் நடுவு ஓரி அல்ல செய்.
நடுவு ஒரியி, நடுவிலே இருந்து, நடுவு நிலைமையில இருந்து விலகி.
நடுவு ஒரியி அல்ல செய்யின்,
அல்லது செய்யின், அல்லதை செய்ய தொடங்குமானால் நீ கெடப்போகிறாய் என்று தெரிந்து கொள். இங்கே நினைப்பதைத்தானே சொன்னார். இந்த குரல் என்ன வருகிறது? கெடுவள் யான் என்று
அறிக, தன் நெஞ்சம் நடுவு ஒரி அல்ல செய்யின்.
இவன் செய்யவில்லையே, நடுவு நிலைமை தவறவில்லையே, நடுவு நிலைமை தவறலாம் என்று நினைத்தானே தவிர தவறவில்லையே. ஆகவே இவனுக்கு எப்படி தீமை வரும் என்றால், நினைத்தலும் செய்தலோடு ஒக்கும், ஆகவே அவனுக்கு தண்டனை வந்துதான் ஆகும். செயல் மூன்று வகைப்பட்டது: மனதால் நினைப்பது, வாக்கால் பேசுவது, உடம்பால் செய்வது. இது மூன்றுக்கும் செயல் என்றுதான் பெயர். மனதிலே நினைத்து விட்டாலே செயல் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். அதற்குரிய தண்டனை வந்துதான் தீரும். அதனால்தான் மனதிலே வருகிற நினைப்பு வாக்கிலே வார்த்தைகளாக வந்து உடம்பிலே செயலாகும். அதனால்தான் அவ்வை அறம் செய்ய விரும்பு என்று மனதிலே வைத்து சொன்னார். அறம் செய் என்று அல்லவா சொல்லியிருக்க வேண்டும். செய்ய விரும்பு என்றாலே பிறகு நீ சொல்லுவாய், அதை செய்வாய் என்பதாலே அவ்வை சொன்னார். நினைத்தலும் செய்தலோடு ஒக்கும் ஆதலான்
என்றார். குரல் 116 மறுவாசிப்பு: கெடுவல் யான் என்பது அறிக, தன் நெஞ்சம் நடுவு ஓரி அல்ல செய்யின். தன் நெஞ்சம் நடுவோரியி இல்ல நடுவோரியி அல்ல செய்யின். ஒருவன் தன் நெஞ்சம் நடுவு நிற்றலை ஒளிந்து நடுவல்லவற்றை செய்ய நினைக்குமாயின் யான் கெடுவல் என்பது அறிக. அந்நினைவை யான் கெடக்கடவேன் என்று உணரும் உற்பாதமாக அறிக. உரை குறிப்பு: நினைத்தலும் செய்தலோடு ஒக்கும் ஆகலின் செய்யின் என்றார். குறள் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றின்கண் தங்கியான் தாழ்வு. உரை: நடுவாக,
அதாவது இதுக்கு நான் கொஞ்சம் சொல்லின பிறகு குறளுக்குள்ளே போங்கள். சரி, இப்ப எல்லாம் சொல்றீங்க சார் திருவள்ளுவர், எல்லாம் சரி. நான் நடுவு நிலைமையாக இருந்தேன், ஊழ்தான் காரணம் என்று வைத்துக் கொள்வோம். இருந்தும் எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது. நடுவு நிலைமையாகத்தான் நான் நடந்தேன், இருந்தும் எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது. அதுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என்று ஒருத்தன் கேட்டான். திருவள்ளுவர் சொன்னார், உன் ஊழாலே அப்படி நீ நடுவு நிலைமையாக இருந்த பிறகும் உனக்கு கஷ்டம் வந்ததா? கவலைப்படாதே, நல்லவர்கள் உன் வறுமையை செல்வம் என்றுதான் கருதுவார். ஏன், யார் தராசிலே நீ நிற்கப்படுகிறாய் என்பதுதானே முக்கியம். ஊரில் இருக்கிற ரவுடியா உன்னை கணிக்க வேண்டும், ஊரில் இருக்கிற சான்றோன் உன்னை கணிக்க வேண்டும். உனக்கு நடுவு நிலைமையாய் இருந்து வறுமைப்பட்டு நிற்கிறாயா? அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், எப்பேற்பட்ட மனிதன், அவன் கஷ்டப்படுகிறான், இந்த கஷ்டமே செல்வம் என்று உன்னை பாராட்டுவார்கள். ஆகவே நீ அவர்கள் தராசிலே எப்பொழுதும் கணிக்கப்படுவாய். அதனாலே நடுவு நிலைமையாய் இருந்து கஷ்டம் வந்தாலும் அது பற்றி கவலைப்படாதே என்கிறார். அப்படிங்க.
உரை: நடுவாக நன்றின்கண் தங்கியான் தாழ்வு, நடுவாக நின்று அறத்தின் கண்ணே தங்கினவனது வறுமையை, கெடுவாக வையாது உலகம் வறுமை என்று கருதார் உயர்ந்தோர்.
கெடுவாக வையாது உலகம், அதை கேடென்று உலகம் என்று இங்கே சொல்வது உயர்ந்தோரை. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று சொல்லப்படுகிறது அல்லவா. உயர்ந்தோர் நீ கெட்டு போனதாக கருத மாட்டார்கள். ஏன், நீ நடுவு நிலைமையாக, இப்ப காமராஜருக்கு சொத்து இல்லை என்றால் அதை யாராவது கேடு என்று நினைக்கிறார்களா? எத்தனையோ பெரியவர்களை பற்றி பேசுகிறோமே, வெளியிலே அவர் வருகிற பொழுது, அப்துல் கலாம் பற்றி பேசுகிற பொழுது, அவரிடம் வங்கியிலே கணக்கு இல்லை என்கிற பொழுது நாங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறோம்? அவரை மதிக்கிறோமா? வங்கியிலே இத்தனை கோடி இருக்கிறது என்கிறவரை மதிக்கிறோமா? ஆகவே உலகம் அந்த வறுமையை செல்வமாகத்தான் கொள்ளும். களவெடுத்து வருகிற செல்வத்தை வறுமையாகத்தான் கொள்ளும். ஆகவே நீ வறுமை வந்தாலும் கவலைப்படாதே என்கிறார்.
உரை குறிப்பு: கெடு என்பது முதல் நிலை தொழிற்பெயர்.
கெடு என்பது கெடுதல் என்ற சொல்லிலே எப்பவும் பகுதி விகுதி என்று சொல்லை பிரிப்பார்கள். கெடுதலிலே கெடு, பகுதி, தல், விகுதி. இங்கே கெடுதல் என்ற சொல்லுக்கு பதிலாக கெடு, கெடுவாக வையாத உலகம் என்று போடுகிறார்கள். கெடு என்பது அந்த முதல் நிலை தொழில் தொழிற்பெயரிலே வருகிற முதல் பகுதியை மட்டும் சொல்லியிருக்கிறார் என்று இலக்கணம் சொல்லுகிறார்.
செல்வம் என்று கொள்ளுவர் என்பது குறிப்பெச்சம்.
கெடுவா, அதாவது உன்னுடைய வறுமையை வறுமையாக உயர்ந்தோர் கொள்ள மாட்டார்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் செல்வமாக கொள்வார்கள் என்று அர்த்தம்.
இவை மூன்று பாட்டானும் முறையே கேடும் பெருக்கமும் கூடுதலான் வாரா என்பதும்.
ஒன்று கேடும் பெருக்கமும் நீ நடுவுநிலைமை தவறினாலே வருவதில்லை, அது விதியாலே வருவது. ஒன்று
கூடுதலான் வாரா என்பதும் கூடுதல் கேட்டிற்கு ஏதுவாம் என்பதுவும்.
வழிதவறி நீ போக வேணும் என்று நினைத்தால் உனக்கு உட்பாதமாக கேடு வரப்போகிறது என்பதற்கை காட்டுகிறது என்பதற்கு அடுத்த குறளையும்.
கோடாதவன் தாழ்வு கேடு அன்று என்பதுவும் கூறப்பட்டன.
கோடாமல் ஒருவன் நின்று வறுமை வந்தாலும் அது தாழ்வில்லை என்பதுவும் இந்த மூன்று குறளாலே சொல்லப்பட்டது.
குறள் 117 மறுவாசிப்பு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. உரை: நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு, நடுவாக நின்று அறத்தின் கண்ணே தங்கினவரது வறுமையை கெடுவாக வையாது உலகம் வறுமை என்று கருதார் உயர்ந்தோர். உரை குறிப்பு: கெடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர், செல்வம் என்று கொள்ளுவர் என்பது குறிப்பெச்சம். இவை மூன்று பாட்டானும் முறையே கேடும் பெருக்கமும் கூடுதலான் வாரா என்பதும், கூடுதல் கேட்டிற்கு ஏதுவாம் என்பதும், கூடாதவன் தாழ்வு கேடு அன்று என்பதும் கூறப்பட்டன. குறள் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கூடாமை சான்றோர்கனி. உரை: சமன் செய்து
வியாபாரிக்கும் நீதிபதிக்குமான ஒரே விதத்திலே சொல்லப்பட்ட குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் படிங்க.
சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்
ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அதாவது இந்த தராசு நிற்கிறவன் முதல் செய்ய வேண்டிய வேலை தராசை சமப்படுத்த வேண்டும். ரெண்டு தட்டிலே கத்திரிக்காய் வாங்க போகிறோம், அவன் என்ன செய்வான்? இப்போதைய வியாபாரிகள் கட்டித்தனமா இப்படி பிடிச்சு கொள்வான் முள்ளையும் சேர்த்து. சும்மா பிடிக்க வேணும், முள் நடுவில் நின்ற பிறகுதான் ஒரு பக்கத்திலே படிக்கல்லையும் போட்டு ஒரு பக்கத்திலே கத்திரிக்காய் போடுறோம், அப்பதான் அந்த நிறுவல் சரியாக இருக்கும். அப்போ ஒன்றை நிறுக்க வேணும் என்று புறப்படுகிறவன் முதல் தன்னை நேர்படுத்த வேண்டும். அதை சொல்லுகிறார் இங்கே. சமன் செய்து எதை சமன் செய்து? முதல் கோல் தன்னை சமன் செய்து அதற்கு பிறகு சீர்தூக்க வேண்டும். நடுவு நிலைமை நிற்கிறவனும் உன் வீட்டிலே ஒரு பிரச்சனையா, அப்பா நீ அப்பாவாக இருக்கிறாய், ரெண்டு பிள்ளைகள் வந்து முரண்படுகிறார்களா, ஒரு பிள்ளையில உனக்கு செல்லம் அதிகம், சும்மா உடனே அவனுக்கு அடிக்காதே. எப்ப முறைப்பாடு வந்ததோ நீ நீதிபதி. அம்மாவும் மனைவியும் சண்டை பிடிச்சு கொண்டு வருகிறார்கள், இது எல்லா வீட்டிலையும் நடக்கும் என்றபடியால் இதுதான் பொது. உடனே யார் முதல் அழுகிறாரோ அவர் நியாயம் என்று தீர்ப்பு சொல்லி விடாதே. என்ன செய்ய வேண்டும்? முதல் நீ உன்னை சமன்படுத்து. எனக்கு அம்மாவில பிரியம் அல்லது மனைவியில பிரியம் அதெல்லாம் இப்ப வழக்கு வந்து விட்டது. நான் சமன், இது அம்மாவும் இல்லை இது மனைவியும் இல்லை, அப்படி சமன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிற வழக்கை சீர்தூக்க வேண்டும். அதிலே வளைவு பெறாமல் நிற்க வேண்டும். கோடுதல் வளைதல், கோடுதல் என்பது வளைதல். ஆகவே அதற்கு பிறகு கோடாமல் இருந்தால் அதுதான் உயர்ந்தவர்களுக்கு லட்சணம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு கால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இது குறள் படிங்க.
உரை: சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் முன்னே தான் சமனாக நின்று பின் தன் கண் வைத்த பாரத்தை வரையறுக்கும் துலாம் போல.
துலாம் என்பது தராசு.
அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அணி இலக்கணங்களால் அமைந்து ஒரு பக்கத்து கோடாமை சான்றோர்க்கு
வழங்குவானும். அமைந்து என்றதுக்கு உரை எழுதுகிறார் இலக்கணங்களால் அமைந்து, அதற்கு சொல்லப்பட்ட இலக்கணங்களோடு அமைந்து
ஒரு பக்கத்து கோடாமை சான்றோர்க்கு அழகு ஆம். உரை குறிப்பு: ஓமையடை ஆகிய சமன் செய்தலும் சீர்தூக்கலும் பொருட்கண்ணும் பொருளடை ஆகிய அமைதலும் ஒரு பால் கோடாமையும் ஓமை கண்ணும் கூட்டி சான்றோர் சீர்தூக்கலாவது தொடை விடைகளால் கேட்டவற்றை ஊழான் உள்ளவாறு உணர்தலையும் ஒரு பால் கோடாமையாவது அவ்வுள்ளவற்றை மறையாது பகை நொதுமல் நட்பு என்று மூன்று தரத்தார்க்கும் ஒப்ப கூறுதலாகும் உரைக்க இலக்கணங்களான
கொஞ்சம் பாருங்க நான் இப்ப சொல்றேன். அதாவது நம்ம இப்ப பொருள் விளங்காமல் வாசிக்கிறதுலே சொற்பிரச்சனை வரும், அது வருகிறது. இனி விளங்கின பிறகு வாசிக்கிற பொழுது அது நீங்க வேணும். இப்ப என்ன சொல்லுகிறார், இந்த அடை என்ற ஒரு சொல் இருக்கிறது நமக்கு வீட்டில், அடை என்றா ஒன்றுதான் தெரியும், அந்த அடை இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிற சொல்லுக்கு முன்னாலே அதை சிறப்பிப்பதற்காக ஒரு சொல்லை சேர்த்து கொண்டால் அது அடை என்பார்கள். இங்கே தராசுக்கு ரெண்டு அடை சொல்லுகிறார் திருவள்ளுவர். சீர்தூக்கும் கோல் இருக்கிறது அல்லவா, அதற்கு ரெண்டு சொல்றார். அதாவது சமன் செய்தல் சீர்தூக்குதல் ரெண்டும் கோளுக்கு சொல்லப்பட்ட அடைமொழிகள். அடை என்றால் அடைமொழிகள். அப்போ தராசுக்கு முதல் அது சமன் செய்ய வேண்டும், பிறகு சீர்தூக்க வேண்டும். இது ரெண்டும் அடை. சான்றோர்க்கு அடை சொல்லுகிறார் அமைந்தொருபால் கோடாமை. முதல் லக்கணங்களுக்கு ஏற்ப அமைதல், பிறகு ஒருபால் சாராமல் நடுவு நிலைமையோடு பேசுதல், இது சான்றோர்க்கு அணி. அப்போ தராசு எதற்கு சொல்லப்பட்டது, சான்றோர்க்கு உவமையாக சொல்லப்பட்டது. கொஞ்சம் மொழியா கவனிக்க வேண்டியவர்கள் கவனியுங்க, வேணாமட்டா விட்டுட்டா ஒன்றும் நஷ்டம் இல்லை. சான்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இருக்க வேண்டும். இதுதான் சொல்ல வந்த விஷயம். அதிலே அந்த தூக்குகிற சீர்தூக்குகிற தராசுக்கு ரெண்டு லட்சணம் சொன்னார், சமன் செய்ய வேண்டும் சீர்தூக்க வேண்டும். அது உவமை, உவமைக்கு சொன்ன அடைகள். பொருளுக்கு சொன்ன அடைகள் ரெண்டு, அதாவது அமைதல் கோடாமை என்றும் பொருளுக்கு. சான்றோருக்கு என்ன லட்சணம், அவர்கள் உயர்ந்தவர்களுக்குரிய லட்சணத்தோடு இருக்க வேண்டும். கோடுதல் செய்ய, கோடுதல் வளைதல் செய்யக்கூடாது. அப்போ ரெண்டுக்கும் ரெண்டு ரெண்டு லட்சணம் சொன்னார் அல்லவா. பரிமேலர் சொல்றார் இந்த ரெண்டு அடையும் அதுக்கும் கொண்டு போய் சேர், அந்த ரெண்டு அடையும் இதுக்கும் கொண்டு வந்து சேர். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்றாருன்றா, தராசுக்கு என்ன அடை சொன்னார், சமன் செய்தல் சீர்தூக்கல். இத நீ சான்றோருக்கு கொண்டு வா, சான்றோரும் சமன் செய்ய வேண்டும். முதல் இப்ப இவர் எனக்கு விருப்பத்துக்குரியவர், இவர் விருப்பத்துக்கு இல்லாதவர் என்று வந்தால் அதை முதல் அழி, அதான் சமன் செய்தல். பிறகு வந்த வழக்கை, வழக்கு வந்து விட்டதல்லவா, அதை சீர்தூக்கு. ஆகவே தராசுக்கு சொன்னதாகிய சமன் செய்தல் சீர்தூக்கல் என்ற ரெண்டையும் இந்த சான்றோருக்கும் கொண்டு வந்து பொருத்திக்கொள். ஒன்று, சான்றோருக்கு ரெண்டு லட்சணம் சொன்னாரே அமைதல் கோடாமை என்று ரெண்டு சொன்னாரே, அதை தராசுக்கும் கொண்டு வந்து பொறுத்து. ஏனென்றால் இது ரெண்டு ரெண்டு சொல்லியிருக்கிறதாக, இது இதுக்கு சொன்னதாக நினைக்காத, அது இதுக்கும் பொருந்தும் இது அதுக்கும் பொருந்தும், இதைத்தான் சொல்லுகிறார். இவ்வளவுத்தையும் முதல் படியுங்கள். உரை குறிப்பு மெல்ல படிக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லை.
உவமையடை ஆகிய சமன் செய்தலும் சீர்தூக்கலும்,
உவமை அடையாகிய சமன் செய்தலும் சீர்தூக்கலும். உவமை எது, தராசு. தராசுக்கு சொல்லப்பட்ட அடையாகிய சமன் செய்தலும் சீர்தூக்கலும்
பொருட்கண்ணும்,
பொருள்கண்ணும், கண்ணும் என்பது பொருளிடத்தும், பொருள் எது இங்கே சான்றோர், சான்றோர்களுக்கும் அது பொருந்தும்.
பொருளடை ஆகிய அமைதலும்,
ஒரு பொருளாகிய சான்றோருக்கு சொன்ன அமைதலும் கோடாமையும்,
ஒரு பால் கோடாமையும் ஓமை கண்ணும்,
ஓமை கண்ணும்
கூட்டி
கூட்டி, அதை இங்கேயும் சேர், இது அங்கேயும் சேர் என்கிறார். இது மொழியா படிக்கிற பொழுதே, மொழியா படிக்க வேணும் நினைச்சா எவ்வளவு நுட்பமான வேலை அவர் பண்ணியிருக்கார், அதை இவர் எவ்வளவு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார். இது ரெண்டும் அதுக்கும் வரும், அது ரெண்டும் இதுக்கும் வரும். ஒரு பால் கூட்டி
சான்றோர் சீர்தூக்கலாவது தொடை
சொல்லிட்டார், அதை கூட்டு சொல்லிட்டு. சான்றோர் சீர்தூக்குவது என்பது என்ன, சமன் செய்து சீர்தூக்குவது என்றால் தட்ட நேராக்கிவிட்டு இப்படி தூக்கி பார்க்கறது. சான்றோருக்கு இதை கொண்டு போய் பொறுத்துன்றாரே, சீர்தூக்குறது என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வரும் இல்லவா, அதுக்கு விளக்கம் சொல்றார். சான்றோர் சீர்தூக்களாவது
விடைகளால் கேட்டவற்றை,
தடை விடைகளால்,
தொடை விடைகள்
இல்ல இல்ல, அது தொடை என்பது தப்பா தான் எழுதியிருக்காங்க, தடை விடைகளால் என்று இருக்க வேண்டும். அதாவது எப்படி சீர்தூக்குறது, ஒரு வழக்கு வந்து விட்டால் எப்படி சீர்தூக்குறது என்றால் ஒரு கேள்வி கேட்பது, அதுக்கு பதில் சொல்ல வைக்கிறது. இப்ப கோர்ட்ல அதானே நடக்குது, இவனை கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைக்கிற பொழுது உண்மை தானா வெளிப்பட்டுவிடும். எப்பவும் என்ன பெரிய ரகசியம் என்றா பாருங்க, உண்மையை சொல்றது ரொம்ப சுலபம், பொய் சொல்றது ரொம்ப கஷ்டம். சும்மா போங்க சார், சும்மா போங்க சார், பொய் சொல்றதுதான் ரொம்ப சுலபம்னு நீங்க நினைக்கிறது தெரியுது. என்னென்றால், உண்மையை சொன்னால் எப்பொழுதும் ஒன்றையே சொல்லுவீர்கள், பொய்யை நினைப்பு வச்சிருக்க வேண்டும். நான் பிளஸ் ஒன் எக்ஸாம் எடுத்து எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது, ரொம்ப கம்மியான ரிசல்ட்ஸ், அது எவ்வளவுன்னு கேட்காது, இங்கே வெக்கக்கேடு. அதை வெளியில் சொல்ல அஞ்சு யாராவது கேட்டால் சும்மா ரெண்டு பாடம் சொல்கிறது, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் சும்மா சொல்லிடுறது, எனக்கு கிரெடிட் உண்டு, அவர் என்ன என்று ரிசல்ட் சீட்டாக பார்க்க போகிறார், அந்த நம்பிக்கையில் சொல்கிறது. அந்த பாவி 3 மாதம் கழித்து திருப்பி நினைப்பு வச்சு கேட்பான், இந்த முறை உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் என்று. நான் என்ன சொல்வேன்ன்றதை நானே மறந்துட்டு வேற ரெண்டு பாடம் சொல்லுவேன். அப்போ அப்போ இதை சொன்னீங்களேன்னு அவன் கேட்பான், நான் மறந்து போவான், அவன் மறக்க மாட்டான், அவன் என்ன பிடிக்கிறதுக்கு பிறந்தவன். நான் இப்போ சொல்றேன் பாருங்க, உண்மையை சொல்லிட்டா உண்மைதான், உண்மையை சொல்லிட்டா உண்மைதான். எப்பவும் இந்த போலீஸ் ஆர்மி அவங்களெல்லாம் ஆக்களை பிடிச்சா விசாரணை அப்படித்தான் நடக்கும், ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்பார்கள், திருப்பி திருப்பி கேப்ப, ரொம்ப நான் அதில் அகப்பட்ட ஆள், திருப்பி திருப்பி கேட்பார்கள், அழுத்து போகும். ஏன் கேட்கிறான் என்றால், நான் உண்மை சொல்றேனான்னு பாக்கிறதுக்கு ஒரு மணித்தேரம் விட்டு ஒரு நாள் விட்டு திருப்பி திருப்பி கேட்பான், பொய் சொன்னா மாறி சொல்லுவேன். ஆகவே உண்மை சொல்வது சுகம். அப்ப ஒருத்தன் பொய் சொல்றான்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றா, அவனிடம் ஒரு கேள்வி, அவன்கிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுல இருந்து பதில், இந்த பதிலை கவனிச்சால் இவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றா என்று கண்டுபிடிக்கலாம். அதுதான் சீர்தூக்குதல், தடை விடைகளால் ஒருவனை நிறுத்தல்.
தடை விடைகளால் கேட்டவற்றை ஊழான் உள்ளவாறு உணர்தலாகவும்,
தடை விடைகளால் கேட்டவற்றை ஊழான் உள்ளவாறு உணர்தலானும். இங்கே ஊழ் என்பதற்கு முறை என்பது அர்த்தம், ஊழ் என்றால் விதி என்று இதற்கு பொருள் கொள்ளக்கூடாது. நீ கேள்விகள் கேட்டு பதில்கள் சொல்ல வருகிறாய் அல்லவா, அந்த பதிலிலே இருந்து உனக்கு அந்த பதிலே வருகிற முறைமையிலே இருந்து உள்ளதை நீ கண்டுபிடிக்கலாம். அதுதான் ஊழான் உள்ளதை
உள்ளவாறு உணர்தலாகும்,
உள்ளவாறு உணர்தலானும்.
ஒரு பால் கோடாமையாவது அவ்வுள்ளவற்றை மறையாது பகை நொதுமல் நட்பு எனும் 3
திறத்தார்க்கும்
ஒப்பு கூறுதலாகும்.
அதாவது 2 லட்சணம் சொன்னார் தராசுக்கு, 1 சமன் செய்தல், அடுத்தது சீர்தூக்கல். சீர்தூக்கல் என்ன என்று சொல்லிவிட்டார். அடுத்தது சொல்லுகிறார் இவர், என்ன இவர் இந்த இவன் நேர்மையாக நடக்கிறது என்னவென்றால், பிறகு பிழையை கண்டுபிடித்து விட்டால் அதிலே பகை நட்பு நொதுமல் பார்க்காமல் சரியான தீர்ப்பு சொல்வது, நேர்மையாக தீர்ப்பு சொல்வது, அதைத்தான் இங்கே சொல்கிறார்.
இலக்கணங்களால் அமைதல் இருவழியும் ஏற்பன கொள்க.
இலக்கணால் அமைதல் 2 பக்கம் சொல்லுவா, தராசுக்குரிய இலக்கணத்தோட தராசு இருக்க வேண்டும், சான்றோருக்குரிய இலக்கணத்தோட சான்றோர் இருக்க வேண்டும். அந்த இலக்கணத்தை அதற்கு பொருத்தமானதை வைத்துக் கொள்க.
மறுவாசிப்பு, குறள் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. சமன் உரை, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் முன்னே தான் சமனாக நின்று பின் தன்கண் வைத்த பாரத்தை வரையறுக்கும் துலாம் போல அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இலக்கணங்களால் அமைந்து ஒரு பக்கத்து கோடாமை சான்றோர்க்கு அழகாம். உரை குறிப்பு, ஊமையடை ஆகிய சமன் செய்தலும் சீர்தூக்கலும் பொருட்கண்ணும் பொருளடை ஆகிய அமைதலும் ஒருபால் கோடாமையும் ஊமை கண்ணும் கூட்டி சான்றோர் சீர்தூக்கலாவது தடை விடைகளால் கேட்டவற்றை ஊழான் உள்ளவாறுணர்தலாகவும், ஒருபால் கோடாமையாவது அவ்வுள்ளவற்றை மறையாது பகை நொதுமல் நட்பு எனும் 3 திறத்தார்க்கும் ஒப்ப கூறுதலாகவும் உரைக்க. இலக்கணங்களான் அமைதல் இருவழியும் ஏற்பன கொள்க.
தராசுக்குரிய இலக்கணத்தை தராசுக்கு சொல்லிக்கொள், சான்றோர்க்குரிய இலக்கணத்தை சான்றோருக்கு சொல்லிக்கொள். அடுத்த குறள்,
குறள் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். உரை, செப்பம்
சொல்லுகிறேன், ஒட்பம் என்றால் என்ன, சொற்கோட்டம் அல்ல இல்லது
சொற்கோட்டம் இல்லது செப்பம்
செப்பம் செப்பம் செம்மையாவது என்னவென்றால் சொல்லின் கண் கோட்டம் இல்லாமல் இருப்பது. நீ ஒரு வழக்கு வந்துவிட்டது, வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்ல போகிறாய் என்றால் வழக்கு என்றால் கோர்ட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க, வீட்டுக்கும் அதுதான், தீர்ப்பு சொல்ல போகிறாய் என்றால் உறுதிபட தீர்ப்பை சொல்வது. அம்மா அழுதோனே அம்மாவுக்கு சார்பாக சொல்லி மனைவியை திட்டுவது, பிறகு மனைவி அழுதோடனே அம்மாவை திட்டுவது என்றால் இவனிட்ட தர்மம் இல்லை என்று அர்த்தம். பிழையை கண்டுபிடித்து யாரிடம் பிழை, கேள்வி கேட்டவனும் பதில் சொல்ல வேண்டும், முறைமையாலே பதிலை கண்டுபிடித்தால் பிழை என்றால் பிழைதான். அம்மா அழுதால் என்ன, மனைவி அழுதால் என்ன, பிழை பிழைதான். அப்போ வளைவில்லாமல் ஒரு சொல்லை நேராக சொல்வதுதான் சிற்பம். அப்போ நீ நேர்மையானவனாக நடுவுநிலைமையோடு ஒருதலையாக ஒரு வார்த்தையை சொல்வாயானால் அதற்கு பெயர்தான் நடுவுநிலைமை என்ற சிற்பம். இது எப்படி சார் வரும் என்றான் அடுத்தவன் திருவள்ளுவர்கிட்ட. உட்கோட்டம் இல்லாத விடத்து வரும் என்றான். உன்னுடைய மனதிலே வளைவில்லாத இடத்திலே சொல்லிலே வளைவில்லாத தன்மை வரும். மனதிலே வளைவுள்ளவனுக்கு சொல்லிலே வளைவு வந்துவிடும், அங்கு ஒன்று இங்கு ஒன்று பேசுவான். ஆகவே மனதிலே முதல் வளைவில்லாமல் இருந்துகொள், பிறகு சொல்லிலே வளைவில்லாமல் வரும் என்று இந்த குறளிலே சொல்லுகிறார். இப்ப படிங்க.
உரை: செப்பம் சொல்கோட்டம் இல்லது, நடுவு நிலைமையாவது சொல்லின்கண் கோடுதல் இல்லாததாம். உள்கோட்டம் இன்மை ஒருதலையாய் பெறின் அகுது அன்னதாவது மனத்தின்கண் கோட்டம் இன்மையை திண்ணிதாக பெறின். உரை குறிப்பு: சொல் ஊழான் அறுத்து சொல்லுஞ்சொல். காரணம்
சொல் என்பது ஊழான் அறுத்து சொல்லும் சொல். ஊழ் என்பது இங்கேயும் முறை. நீ விசாரித்து உண்மையை கண்டுபிடித்து முறைமையினாலே இதுதான் வார்த்தை என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு நான் தான் சொல்றேன் பாருங்க, நீதிபதி ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு மறு வார்த்தை இருக்கப்படாது. பழைய காலத்தில் அப்படித்தான் இருந்தது. அதான் என்ன படம், நாட்டாமை. சினிமா சொன்னதான் எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வருகிறது. நாட்டாமையிலே வார்த்தை தவறி விட்டதுன்றே அவர் கடைசியிலே விழுந்து சாவாரே, அது பெரிய விஷயம் பாருங்க, உண்மை. அது மாதிரி பாண்டியன் சிலப்பதிகாரத்திலே உடனே உயிர் பிரிந்ததே. அதாவது நீதி சொல்ல வேண்டிய நானே நீதியின்மைக்கு சார்பாக இருந்து விட்டேன் என்றால் சான்றோர்களாலே அதற்கு மேலே வாழ முடியாது, வாழ முடியாது, வாழக்கூடாது. அப்படித்தான் நம் இனம் இருந்திருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார். படியுங்க.
சொல் ஊழான் அறுத்து சொல்லுஞ்சொல். காரணம் பற்றி ஒரு பால் கூடாத
மறுத்து என்பதற்கு ஊழான் அறுத்து என்று நினைக்கப்படாது, முறைமையினாலே வரையறுத்து சொல்லும் சொல்.
காரணம் பற்றி ஒரு பால் கூடாத மனத்தோடு கூடுமாயின் அறம் கிடந்தவாறு சொல்லுதல் நடுவு நிலைமையாம்.
மனம் மனத்திலே உனக்கு நடுவு நிலைமை இருந்தால் அதனோடு நீ சொல்வாயானால் அந்த சொல் தான் செப்பம் என்று கருதப்படும்.
எனவே அதனோடு கூடாதாயின் அவ்வாறு சொல்லுதல் நடுவு நிலைமை அன்று என்பது பெறப்பட்டது.
அவ்வளவுதான். அடுத்த குறள். ஒரு மாதிரி குறள் குறளையும் தாண்டிடுவோம்.
குறள் 119 மறுவாசிப்பு: சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். உரை: செப்பம் சொல்கோட்டம் இல்லது, நடுவு நிலைமையாவது சொல்லின் கண் கோடுதல் இல்லாததாம். உள்கோட்டம் இன்மை ஒருதலையாய் பெறின் அஃது அன்னதாவது மனத்தின் கண் கோட்டம் இன்மையை திண்ணிதாக பெறின். உரை குறிப்பு: சொல் ஊழான் அறுத்து சொல்லுஞ்சொல். காரணம் பற்றி ஒரு பால் கூடாத மனத்தோடு கூடுமாயின் அறம் கிடந்தவாறு சொல்லுதல் நடுவு நிலைமையாம். எனவே அதனோடு கூடாதாயின் அவ்வாறு சொல்லுதல் நடுவு நிலைமை அன்று என்பது பெறப்பட்டது. குறள் 120: வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யின். உரை: பிறவும் தமபோல் பேணி செய்யின், பிறர் பொருளையும் தம் பொருள் போல பேணி செய்யின்.
வாணிபம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று வியாபாரம், மற்றது லாபம். வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் என்றால் வியாபாரம் செய்வோர்க்கு லாபம் எது என்று ஒரு கேள்வியை எழுப்பி பதில் சொல்லுகிறார். பிறரையும் தன்போல சேர்ந்து நினைந்து செய்வாயானால் அதுதான் ஒரு வியாபாரிக்கு லாபம், வியாபாரம் செய்கிறவனுக்கு லாபம். அதாவது ஒட்டுமொத்த சமுதாயத்தை திருத்துகிறார் பாருங்க. நீதிபதிக்குரிய அதிகாரத்திலே வியாபாரிக்கும் குறள். ஏனென்றால் அவனும் நீதிபதி போல தராசு தூக்குறவன். இவர் கருத்து தராசு தூக்குவார், இவர் பொருட்தராசு தூக்குவான். இவன் பிழைச்சாலும் பிழைக்கும், இவன் பிழைச்சாலும் பிழைக்கும். என்ன சொல்லுகிறார் என்றால், மற்றவனை உன்போல நினை. பெருமாளுக்கு நல்ல உரை எழுதுவார். இப்ப வியாபாரிகள் அப்படி நினைப்பதில்லை, வியாபாரிகள் அப்படி நினைப்பதில்லை. அதாவது லாபம் சம்பாதிப்பதற்காக கொஞ்ச பணத்துக்கு வாங்கியதை ரொம்ப அதிக பணத்துக்கு விற்பான். அவன் லாபம் வைத்து விற்க வேண்டும் என்பது சரி, அளவுக்கு அதிகமான லாபம் வைத்து விற்கப்படாது. நீ வாங்குகிறவனாக இருந்தால், இப்போ கத்திரிக்காய் நீ 5 ரூபாய்க்கு வாங்கினாய், நீ 50 ரூபாய்க்கு விற்கிறாய் என்றால் உனக்கு லாபம் சந்தோஷம். நீ வாங்குறவனாக இருந்து பார், நீ வாங்குறவனாக இருந்தால் எப்படி நீ நினைப்பாய்? இது 5 ரூபாய்க்கு வாங்கினதே 10 ரூபாய்க்கு தரலாம் என்று நினைப்பாய் அல்லவா? அப்படி நீ இருந்து நினைத்து பார்த்து விற்பனை செய், வியாபாரிக்கு சொல்லுகிறார். படியுங்கள்.
பிறவும் தம போல் பேணி செய்யின், பிறர் பொருளையும் தம் பொருள் போல பேணி செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம், வாணிகன் செய்வார்க்கு நன்றாய் வாணிகமாம்.
அதுதான் வாணிகம் செய்வார்க்கு நன்றான லாபம். ஏனென்றால் தர்மத்தோடு வருகிற பணம் என்றபடியால் அதுதான் லாபமாக நிற்கும்.
உரை குறிப்பு. பிறவும் தம போல செய்தலாவது செய்தலாவது கொள்வது மிகையும் கொடுப்பது குறையும் ஆகாமல் ஒப்ப நாடி செய்தல்.
ரொம்ப முக்கியம். கொள்வது குறையும் கொடுப்பது, கொள்வது மிகையும் கொடுப்பது குறையும். அதாவது 50 ரூபா வாங்கிட்டு 5 ரூபாய்க்குரிய சாமான் கொடுப்பது. ஏனென்றால் இப்ப அப்படித்தானே நடக்குது. அதாவது தட்டுப்பாடு வந்தவுடனே பொருட்களுடைய விலையை இஷ்டத்துக்கு ஏற்றி விடுகிறார்கள். ஒட்டுமொத்த மக்களும் இந்த தர்மத்தை பழக வேண்டும். ஒட்டுமொத்த பிரிட்டிஷிலே இப்போ 2ம் உலக மகாயுத்த காலத்திலே சொல்வார்கள், எனக்கு இது தெரியாது, சொல்வார்கள், சீனிக்கு தட்டுப்பாடு வந்து விட்டது, சர்க்கரைக்கு. அப்ப சர்ச்சில் பிரதமராக இருந்த காலம், போர் நடந்து கொண்டு ஒரு பக்கம் இருக்கிறது. அப்போ எல்லாரும் நாங்கள் உடனே என்ன செய்வோம், பதுக்கக்கூடிய சீனியை பதுக்கி விற்கக்கூடிய விலைக்கு விற்று லாபம் செய்துப்போம். சர்ச்சில் அவர் அறிக்கை விட்டாராம், உங்கள் வீட்டிலே உங்கள் தேவைக்கு மிகையாக இருக்கிறதை கொண்டு வந்து கொடுங்கள். பிரிட்டிஷ் மக்கள் அந்த குளிர்காலத்திலே வரிசையிலே நின்று தங்களுக்கு மிதமாக வைத்திருந்த சர்க்கரையை கொண்டு வந்து கொடுத்தார்களாம். நமக்கு நடக்குமா? அதாவது வெள்ளைக்காரர்களை திட்டுவதும் திட்டத்தான் வேண்டும், அவர்களை பாராட்டதும் பாராட்டத்தான் வேண்டும். சில நல்ல பண்புகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதாவது வியாபாரம் என்று வந்துவிட்டால் சும்மா கெட்டித்தனம் பண்ணிட்டு போகுது. இப்போ ஒரு பொருள் தட்டுப்பாடு என்ற உடனே உன் இஷ்டத்துக்கு விற்காதே, அது பாவ பணம். நீ அந்த இடத்திலே இருந்து வாங்குவதாக நினைத்துக்கொள். அதாவது நீ வாங்குகிற தொகையை பெரிய தொகையாக வாங்கி குறைந்த வைப்பெல்லாம் தராசு தட்டுக்கு கீழே காந்தம் ஒட்டுவது, இப்படி எத்தனையோ விளையாட்டெல்லாம் விடுகிறார்கள், ஒன்றும் நிற்காது. ஆகவே கொள்வது மிகையும் கொடுப்பது குறையுமாக இல்லாமல் வியாபாரம் செய்ய வேண்டும்.
பிறவும் தம போல் செய்தலாவது கொள்வது மிகையும் கொடுப்பது குறையும் ஆகாமல் ஒப்ப நாடி செய்தல்.
ஒப்ப நாடி செய்தல், இதுக்கு இதுதான் விலை, இதுக்கு இவ்வளவுதான் லாபம் என்று நினைந்து செய்வது.
இப்பாட்டு 3 நூல் முன்னைய 2 அவையத்தாரை நோக்கின.
கடைசி 3 குரல் சொன்னாரே, கடைசி 3 பாட்டு 3 நூல் உண்டா, கடைசியாக சொல்லப்பட்ட பாட்டு 3 நூல் முதல் 2 நீதியாயத்தை நோக்கி சொல்லப்பட்டது, நீதிபதிகளுக்கு சொல்லப்பட்டது. இது வியாபாரிக்கு சொல்லப்பட்டது.
ஏனையது வாணிகரை நோக்கிற்று. அவ்விருத்தரத்தார்க்கும் இவ்வறம் வேறாக சிறந்தமையின்.
ஒப்ப நாடி கொடுக்கிற நரம் நீதிபதிக்கும் தேவை, வியாபாரிக்கும் தேவை என்றபடியால் நீதிபதிக்கு சொல்ல வேண்டிய நடுவு நிலைமையினுடைய கடைசி குரலை வியாபாரிக்கும் சொல்லி திருவள்ளுவர் முடிக்கிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், இதெல்லாம் சரியா அமைஞ்சுட்டா ஒரு நாட்டுக்கு போலீஸே தேவையில்லை சார். நல்ல நடுவர்கள், நல்ல நீதிபதிகள், நல்ல வியாபாரிகள் இருந்தால் சமூகம் தானாக உயரும் என்று என்ன இருக்குது அதில் மிச்சம், நடுவு நிலைமையினுடைய சிறப்பு சொல்லி முடிக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், எல்லாரும் 7 குரலிலே 9 10 குரலிலே 9 குரல் நீதிபதியை மனதிலே வைத்து சொல்லப்பட்டது, 1 குரல் வியாபாரியை வைத்து சொல்லப்பட்டது. நீதிபதிக்கு சொன்னதே எங்களுக்கு ஏன் சார் படிப்பிக்கிறீங்க என்றால், ஏதோ ஒரு இடத்திலே நீங்களும் நீதிபதி ஆவீர்கள். பிள்ளைகள் 2 பேர் சண்டை பிடித்து வந்து தீர்ப்பு கேட்கிற பொழுது நீதிபதி ஆவீர்கள். மனைவியும் மாமியாரும் சண்டை பிடிக்கிற பொழுது நீதிபதி ஆவீர்கள். ஏதோ ஒரு இடத்திலே நீதிபதி ஆவீர்கள். இந்த நடுவு நிலைமை இருந்துவிட்டால் உண்மை நீதி நிலைக்கும், சமூகம் வீடு சந்தோஷமாகும், சமூகம் சந்தோஷமாகும். ஆகவே நீ சமூக மனிதனாக ஆக வேண்டுமானால் பகை நட்பு நொதுமல் இன்றி நடுநிலையாளனாக நடுவுநிலையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் திருவள்ளுவர். அடுத்த அதிகாரத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
மறுவாசிப்பு, குறள் 120. வாணிகன் செய்வார்க்கும் வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். உரை: பிறவும் தமபோல் பேணி பேணிச் செய்யின், பிறர் பொருளையும் தம் பொருள் போல பேணிச் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம், வாணிகன் செய்வார்க்கு நன்றாய் வாணிகம் ஆம். உரை குறிப்பு: பிறவும் தம போல செய்தலாவது கொள்வது மிகையும் கொடுப்பது குறையும் ஆகாமல் ஒப்ப நாடி செய்தல். இப்பாட்டு மூன்றனுள் முன்னைய இரண்டும் அவையத்தாரை நோக்கின, ஏனையது வாணிகரை நோக்கிற்று. அவ்விருதிரத்தார்க்கும் இவ்வரம் வேறாக சிறந்தமையின்.
குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.